இன்னொன்று, இறப்பவர்க்கு இயவைத்தார் நீதிய பார்த்தீங்களா, யாருக்காவது ஒரு பைசா நீ போட வச்சினா அந்த புத்தியை கொடுத்தவன் அவன்டா என்பதை சொல்றாத்தான். ஈபவர்க்கு அருளும் வைத்தார் இல்லையா, ஒரு பத்து பைசா ஒரு ஏழைக்கு போட்டோம்னா வணக்கம் வாழ்க சாமி அப்படின்ட்டு போறோம், கட்டிமனா கஞ்ச பயன்படுத்தி கொடுக்கிறவனுக்கு அருளும் வைத்தாராம். அப்புறம் அந்தாண்ட ஒண்ணு சொல்றாரு பாருங்க, நான் பயங்கரமா சொல்றாரு தெரியுமா, ரொம்ப பயங்கரம். அடுத்த வரி, இறப்பவர்க்கு இய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கு எல்லாம் கரப்பவன் கொடுக்காம. சில பேர் என்ன பண்ணுவான், யாருக்காவது ஒருத்தனு பத்து பைசா போடணும்னு நினைச்சு பையில இருந்து எடுப்பான் பத்து பைசாவை, பக்கத்துல கொஞ்சம் அவன் தடிப்பய அவன் உழைச்சா என்ன, உழைக்காம திருடுறான் ஊர் சுத்துறான் அவனு கொண்டு போடுறியம்மா இவன் நிறுத்தி விடுவான். கொடுக்கிறவனையும் கொடுக்காம விட்டு விடுவான், இவன் கொடுக்கறதே பெருசு இவன் வேற தடுத்து விடுவான் இல்லையா. கரப்பவர் தங்கட்கு எல்லாம் என்ன சொல்றாரு அந்தாண்ட, கடுநரகங்கள் வைத்தார். எவ்வளவு கோபமா சொல்றாரு பாத்தீங்களா, என்ன பண்ண இதுல இருந்து என்ன செய்கிறது, தர்மத்தை உணர்த்தப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். கரப்பவர்களுக்கெல்லாம் கடுநரகங்கள் வைத்தார், பரப்புரி கங்கை தன்னை படச்சடிப்பாகவும் வைத்தார். என்ன பொருள், அந்த கங்கையை அவன் தாங்காமல் இருப்பானே ஆனால் கங்கை இந்த உலகத்தெல்லாம் அழித்து விடக்கூடிய நிலையில கோபாவேசமாக வந்தது. அவன் என்ன பண்ணா, தன்னுடைய சடையில தாங்கிட்டான் அதை, ஏன் உலகம் வாழணுங்கிற எண்ணத்தோடு. திருவாசகத்துல சொல்லுவார் அவர், மகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் தடையில் பாயும் அது என்னேடி, சலமுகத்தால் அவன் தடையில் பாய்ந்திலேன் சில முகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடாம் சாழலோ. அந்த கங்கை வந்திருப்பாளே ஆனால் இந்த உலகம் எல்லாம் அழிந்திருக்கும். விஞ்ஞான சம்பந்தர் மற்றொரு இடத்துல சொல்லுவார், அவன் ஒரு தடையை எடுத்து நீட்டினான், அந்த தடை ஆடலியா அதுல அதுலயே அந்த கங்கை தங்கி போச்சு அப்படிங்கிறார். என்ன பாட்டது, கமல் தடை ஒன்று ஆடாமே தடுத்தவர் எம் பெருமானார் அப்படிம்பார் சின்ன சம்பந்தம். பரப்பு நீர் கங்கை தன்னை படச்சடை பாகம் வைத்தார், அரக்கனுக்கு அருணும் வைத்தார் ஐயன் ஐயாரனாரே. செய்யக்கூடாத தவறை செய்து விட்டான் ராவணன், சிவபூசை செய்கிறவன் தான், அவனுடைய ரதம் பத்து திசையிலையும் போகும். ஒரு நாள் ரதத்துல போனா ஆகாயத்துல பறந்து போனா ரதம், இந்த வரலாறு நாவுக்கரசர் சொல்றார், இந்த வரலாறு நாவுக்கரசர் சொல்றார், போச்சு ரதம் தடைபட்டு விட்டது, ரதம் நின்று விட்டது, நான் கார்ல போயிட்டு இருக்கோம், காரை நிறுத்திவிட்டான், ஏன்பா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏப்பான்னு கேட்டாரு. கேட்டது ராவணன், இமயமலை குறுக்கே வருகிறது ரதம் நின்று விட்டதுன்னா, படார்னு கீழே இறங்கி இமயமலையை தூக்கி எழுதாண்ட அப்படின்னா, தேவாதி தேவன் இருக்கிற மலை, சிவபூசை செய்கிறவன் இவன், அவன் தங்குற மலையை தூக்கி அந்தாண்ட தூக்கி எரிய நினைக்கலாமா. நாம ஒரு வீடு கட்டுறோம், நமக்கு 17.5 அடி தான் மனை இருக்கு, அடுத்த வீட்டுக்கார வீடு கட்டல சும்மா கிடக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, 1.5 அடி அண்ணாண்ட நாம நீட்டினோம்னா விடுவானா, 1.5 அடி வேண்டாம், 2 இன்ச்சு யோ பாத்துக்கிட்டியா, குண்டை விடு, குண்டை விட்டு பாரு. ஒழுங்கா கட்டி இருக்கும் போதே உபத்திரம் பண்ணுவான். ரெண்டு இஞ்சி நெடுவிட்டா விடுவானா என்ன? ரெண்டு இஞ்சி விடாதவன் அவன் தங்கியிருக்கிற மலையை தூக்கி அண்ணன் தூக்கி போட்டு போறதுக்காக அவன் தூக்கணும். மலை ஆடுது, உமை பார்வதி பார்த்தாள், என்ன நடுங்குது அப்படின்னு பார்த்த போது அவன் கீழே தூக்கிட்டு இருக்கான். கிறுக்கு பயில, இவன் போறதுக்காக வேண்டி நம்ம மலையை தூக்குறான்னு சொல்லிட்டு இந்த விரல் நுதிய வைத்தாராம். அத மற்றொரு இடத்துல நாவுக்கரசர் சொல்லும் போது, இந்த முழங்கால் மலிய ஊன்றலியா, சும்மா அப்படி கொஞ்சோண்டு வச்சார், அவன் தலை பத்தும் தனித்தனியா ஓடி போச்சு, 20 கைகளும் தனித்தனியா போச்சு. ஐயோன்னு கடந்து கத்துறான். அந்த வேளையில வாகீசர்னு ஒரு முனிவர் வந்தார். என்னடா இது அப்படின்னு கேட்டார். கைலாய மலையை தூக்குனேன், இப்படி ஆயிப்போச்சுன்னு சொன்ன. ஏண்டா தூக்கலாமா? அவன் பரம கருணாநிதிடா, உன்னுடைய தவறை அவர் மன்னித்து விடுவார், பாடு அப்படின்னு சொன்னவுடனே ஒரு தலை இருந்தது, ஒரு கையெடுத்து வச்சு பாடினான். பாடினா அவருடைய அருள் கிடைச்சது. இந்த திருநாவுக்கரசர்தான் போன பிறவியில வாகீச முனிவராக இருந்தார் என்று ஒரு வரலாறு உண்டு. அதனாலதான் திருநாவுக்கரசர் தேவாரத்துல கடைசி பாடுதோறும் இந்த வரலாறு வரும். என்ன அர்த்தம்? ராவணனைப் போல நானும் தவறு செய்து விட்டேன், இப்பொழுது நான் உன்னை பாடத் தொடங்கிவிட்டேன், எனக்கு அருளை கொடுத்து விடுன்னு அர்த்தம். அதனால நமக்கு கோயிலுக்கு போனோம்னா நாம பாடணும். நீங்க கேட்கலாம், யோ எங்களுக்கு தான் பாட தெரியல, நாங்க பாடல. உனக்கு பாட தெரியும்ல, நீ காசுக்கு தானே பாடுற, காசு இல்ல என்ன பாடுவியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனக்கு வினவு தெரிந்த காலத்திலிருந்து கோயிலுக்கு போய் 8 பதிகம், 9 பதிகம், 90 பாட்டு, 100 பாட்டு நான் சொல்ல தவறவே மாட்டேன். காசுக்கும் பாடுவேன், கடவுளுக்கும் பாடுவேன். அதனால இந்த வட்டியை நான் அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், அவன் முதல கேட்கவே இல்லை. என்ன வட்டியை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவா? நீ 81 வயசு வரைக்கும் பாடுறான்னு விட்டுவிட்டான். ஏன் நான் வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு, வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அவன் ஏன் முதல பத்தி கேட்க போறான்? வட்டி முதலுக்கு மேல வட்டி ஓய் ஓடிக்கிட்டே இருக்கு, அதனால அவன் கவலைப்படவே இல்லை, இல்லையா? ஆமா, நான் வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அண்ணன். இன்னைக்கும் தின வட்டி இது. இறப்பவர்க்கு அவைத்தார், ஈபவர்க்கு அருள் வைத்தார், கரப்பவர் ரங்கெல்லாம் கடுநரகங்கள் வைத்தார், பரப்பு நீர் கங்கை தன்னை பழசடைப்பாகம் வைத்தார், அரக்கனுக்கு அருளும் வைத்தார் ஐயன் ஐயாரனாரே. இதுல எப்படி பாத்தீங்களா, நீதியை எப்படி சொல்லிட்டு போறார் பாருங்க. அவர் ஒரு முழம் உள்ள குட்டம், குட்டம் என்பது குட்டை என்று வைத்துக் கொள்ளுங்க. ஒரு முழம் உள்ள குட்டம், அரை முழம் அதன் அகலம், அதனில் வாழ் முதலை 5, பெருமுழை வாழ்தல் பற்றி கிடந்து நான் பிதற்றுகின்றேன், கருமுகில் தவழும் மாட கட்டியே கம்பநீரே. இந்த பஞ்சபூதங்கள் என்னை பற்றி இழுக்குது, என்னைக்கு வேணாலும் அது வாய திறந்துகிட்டு இருக்கு, என்னைக்கு வேணாலும் என்னை முழுங்க காத்து இருக்குது. ஆமா, பெருமுழை வாழ்தல் பற்றி கிடந்து நான் பிதற்றுகின்றேன், கருமுகில் தவழும் மாட கட்டியே கம்பநீரே. ஒரு குளம் உள்ள குட்டம் ஒன்பது துறை உடைத்தாய் அரைமுழம் அதன் அகலம் அதனில் வாழ் முதலை ஐந்து ஒரு முழம் உள்ள குட்டம் ஒன்பது துறை உடைத்தாய் அரைமுழம் அதன் அகலம் அதனில் வாழ் முதலை ஐந்து பெருமுளை வாய்தல் பற்றி கிடந்து நான் சிதற்றுகின்றேன் கருமுகித்தவரும் மாட கட்டியே கம்ப நீரே கட்டியே கம்ப நீரே கட்டியே கம்ப நீரே நீங்க அடிக்கடி கேட்டிருக்கிற பாட்டு சென்னையில் இருக்கிறவர்கள் அடிக்கடி கேட்டிருக்க கூடும். அடுத்தபடி நான் ஒரு பாட்டு சொல்ல போறேன். ஓம்பினேன் குட்டை வாழ இந்த உடம்ப என்ன தேய்ச்சேன் பூரி தின்ன பால் குடிச்சேன் அல்வாவா தின்ன காதம்பருப்பா தின்ன பிரயோஜனம் இல்லையே. அத குறிஞான சம்பந்தர் சொல்லுவார், நான் உன்னதெல்லாம் மலமாய் போய்விட்டதேன். தர்மியாதீன முதல்வர், ஆமா இது மலமா போனதோட சரி. இத சொல்றார் அவர், நான் என் உடம்ப ஓம்பி வளர்த்தேன் என்னத்துக்கு பிரயோஜனம், உள்ளத்தை வளர்க்கலையே உடம்பதான் வளர்த்தேன் இல்லையா. காம்பில்லா முளை போல கருவிட்டே முகக்க மாட்டேன் முளை அகப்பை. இப்ப அகப்பை யார் வீட்டுல இருக்கு? ஒருத்தர் வீட்லயும் கிடையாது. எவர் சில்வர் அப்படி இல்லைன்னா அது என்னது என்னமோ ஒண்ணும் எல்லாம் கரண்டி. ஆதி காலத்துல எப்படி இருந்தது? கொட்டாங்கட்டில மூங்கி கழி அப்படி நொழித்திருப்பான், அதுதான் அகப்பை. அப்படி அந்த கொட்டாங்கட்டில எத்தனை ஓட்டை இருக்கும்? ரெண்டு இருக்கும். இப்படி நுழைக்கிறது ஒண்ணு வெளியே வர்றது ஒண்ணு ரெண்டு இருக்கு. இந்த கம்பை உருவி எடுத்துட்டோம்னா ரெண்டு ஓட்டை இருக்கும். சட்டி நிறைய பாயசத்தை வச்சுட்டான்னா மொண்டு எடுத்தா என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. அந்த கம்பு இருந்தாதான் அந்த பாயசம் வந்து சேரும். அதை சொல்றார் சாமி, காம்பில்லா மூளை போல கருவிட்டே முகக்க மாட்டே. எனக்கு எண்ணத்துல வல்லியே உன்னை நினைக்க எனக்கு எண்ணத்துல வல்லியே நான் இந்த காம்பில்லாத மூளை போல ஆகிவிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறார். இன்னொன்று சொல்றார், காம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனை. பாம்பு இருக்கு, அது தவக்களை பிடிச்சி தின்னும். யாராவது பாத்திருக்கீங்களா? நான் ஒரு நாள் நான் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இசைக்கல்லூரியில படித்தேன். தேவாரம் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பாடி பார்த்தேன். பாடி பார்த்தா ராகத்துல தப்பு வருது. குருளை நடந்தான்னா தப்பு வரத்தானே செய்யும். தேவாரத்துல ஓரளவுக்கு தான் ராகம் இருக்கிறது, பரந்த ராகங்கள் அதுல இல்ல. இப்ப கல்யாணி ராகம் அதுல இல்ல, தோடி ராகம் அதுல இல்ல, பவப்பிரியா இல்ல, சண்முகப்பிரியா இல்ல. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளே, நம்ம தேவாரம் படிக்க வந்தோம், இந்த ராகம் எல்லாம் இதுல இல்லையே, இத பாடினா தப்பா வருதே, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சேன். அப்ப வயசு எனக்கு என்ன தெரியுமா? 19 25 வயசு. இது சங்கீதம் கத்துக்கலாம் அப்படி அண்ணாமலை சுத்தி போனேன். அப்படி குறுக்க வயல் வழியா நடந்து வருவேன், போக 2.5 மைல் வர 2.5 மைல், ஒரு நாளைக்கு 2 தடவை போய் வருவேன். 10 மைல் நடந்தேன் 4 வருஷம். 1 வருஷம் 2 வருஷம் ராகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 வருஷம் நடந்தேன். ஆமா, அப்படி நடந்து தெரிந்து கொண்டால்தான் ஒரு ராகம் பாடும்போது தப்பு வராது. ஆமா, நான் ராகம் பண்ணனா தப்புன்னு எவனும் சொல்லிவிட முடியாது, மார்த்தட்டி சொல்லுவேன். ஆமா, ஏன் எனக்கு இந்த தகுதி இருக்கிறது நான் சொல்றேன், என்ன தப்பு என்ன இல்லையா? ஆமா. ஆக அப்படி வரும்பொழுது ஒரு சின்ன குட்டை, அந்த சின்ன குட்டையில ஒரு பாம்பு, அந்த பாம்பு ஒரு தவக்கலையை பிடிக்குது. எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டா, பின்னத்துக்கால பிடிச்சிருக்கு. ஏன் பின்னத்துக்கால தான் அது பிடிக்கும் போல இருக்கு இல்லையா? இப்ப நாம என்ன பண்ணுவோம், ஒரு மனுஷனை பிடிக்கணும்னா காலையா பிடிக்கிறோம், கையை பிடிக்கும், சில பேர் சட்டையை பிடிக்கும், அந்த மாதிரி இந்த காலை பிடிக்கும். இந்த காலை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா இந்த வாயை நவுத்திட்டு போகுது. போகும்போது அந்த தவக்கை பே பே பேன்னு கத்துது. தவக்களை ஒரு தடவை கத்துச்சுன்னா இவன் இந்த வாயை உள்ள கொண்டு போகுதுன்னு அர்த்தம். அப்புறம் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கி விட்டதுக்கு அப்புறமா தொண்டையில போனதுக்கு அப்புறமா இப்படி அதை ஆட்டி நடுவகுத்து கொண்டு போகும். இது வரைக்கும் அங்க இருந்து பார்த்தேன். இந்த தவக்களை என்ன நினைச்சிருக்கும், என்ன நினைச்சிருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். ஐயோ, உயிர் போக போகிறதே அப்படித்தான் எண்ணிருக்குமே தவிர, உற்றார் உறவினரை கொண்டாட்டி பிள்ளையை அது நினைத்திருக்குமா, நினைக்க முடியுமா? முடியாது. அதைத்தான் சாமி சொல்ற, பாம்பில் வாய் சேரை போல பல பல நினைக்கின்றேனே. இப்ப இந்த தவக்களை மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன். இதுக்கு வியாக்கியானம் எழுதுறவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தேன். தருமபுர மடத்துல வியாக்கியானத்தோட போட்டிருக்காங்க, 25வது குருமணி இப்ப இருக்கிறவரும் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல இந்த பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேன் என்பதற்கு பொருள் எழுதாமல் விட்டிருக்கிறார்கள். ஏன் விட்டுருக்காங்க தெரியுமா? அந்த துன்பத்தை எழுத முடியாதுன்னு அர்த்தம். துன்பத்தையோ இன்பத்தையோ எழுத முடியுமா? லட்ட வாயில போட்டா எப்படி இருக்குன்னு சொன்னா இனிக்குதுன்னு சொல்ல முடியுமே தவிர எப்படி இனிக்குதுன்னு சொல்ல முடியுமா? அதே போலத்தான் இதையும் விட்டிருக்கிறார்கள் என்று நான் எண்ணிக்கொண்டு விட்டேன். பாம்பில் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனே, ஒப்பி நீ உயக்குள்ள ஒற்றியூருடைய கோவே. நான் உடம்பை ஓம்பினேன், அது தவறாக போய்விட்டது, நீ இந்த உடம்பை ஓம்பிக்கொள், நீ காப்பாற்றிக்கொள் அப்படின்னு அவர்கிட்ட சரணாகதி அடைந்து விட்டார் என்று நான் நினைக்கிறேன். ஆமா, நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அல்லவா? என்னுடைய ஆசிரியர் சொன்னதை நான் நினைவு விட்டுக் கொள்கிறேன். பொன்னை விட கேட்கிறவர்கள் புத்தாலி என்று எண்ணிக்கொள் அப்படின்னார். இந்த அற்புதமான பாடல் இந்த நேரிசை இந்த பகுதியில வருகிறது. மனமெனும் கோணி பற்றி மதியும் கோலை ஊன்றி சினமென்னும் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும் போது மதனென்னும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒன்னா உன்னை உண்ணும் உணர்வை நன்றாய் ஒற்றி உன்னைய கோவே. இந்த வாழ்க்கையை ஒரு படகாக அவர் ஓமைக்கிறார். இந்த படகு போடுது, மூழ்குது, என்ன நினைப்பான்? அந்த வேளையிலேயும் உன்னை நினைக்கும்படியாக செய்துவிடு. மற்றொரு இடத்திலே சொல்லுவார் நாவுக்கர்த்தர், நான் சாகும் வரையிலும் பஞ்சாட்சரத்தை என்னை சொல்லவை அப்படிங்கிறார் அவர். இவன் நல்லா இருக்கும் போதே சொல்றது இல்ல, இங்க சாகும் போது சொல்ல போறான். இப்படி திருநேரிசை என்ற பகுதியிலே வருகிறதை உங்களுக்கு நான் பாடி காட்டிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரிந்த பொருளை சொல்லுகிறேன். இதே பொருளை வாரியார் சொல்லும்போது அது 100 அடி உயரமாக இருக்கும். அதற்கு மேல ஒரு பெரியவர், வாரியாருக்கு மேல பெரியவர் சொற்பொழிவில் நம்ம நாட்டில் கிடையாது. ஆக அறிவு பெருக பெருக அவருடைய வாக்கும் சொல்லும் பெருகிவிடும். அடுத்து ஒரு பாட்டு, மெய்யுளே விளக்கை ஏற்றி வேண்டள உயர தூண்டி உய்வதோர் உபாயம் வேண்டி புகக்கின்றேன் புகவாவண்ணும் ஐவரை அகத்தே வைத்து அவர்களே வலியர் சால செய்வதொன்று அறிய மாட்டேன் திருப்புகலூர நீரே. ஏ
பெரிய தத்துவ கருத்துக்கள். என்னால ஒரு வரிக்கு கூட கொஞ்சம் கூட தொட்டு பார்க்க முடியல, விட்டுறேன். அடுத்து ஒரு பாட்டு, திருஆவடுதுறையில திருஞான சம்பந்தருக்கு 1000 பொன் கொடுத்தான். அவங்க அப்பா வந்து கேட்டார், இந்த உலகமெல்லாம் நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேள்வி செய்ய போறேன், எனக்கு பொருள் வேணும்னு கேட்டார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. உலகம் நன்றாக இருக்கணும்னு யாராவது இன்னைக்கு மனித உலகத்துல நினைக்கிறவன் இருக்கானா? அது அமெரிக்காவில இருந்தாலும் சரிதான், அவன் துபாயில இருக்கிறவனா இருந்தாலும் சரிதான், அவன் இந்தியாவில இருக்கிறவனா இருந்தாலும் சரிதான், இந்த உலகம் நன்றாக இருக்கணும்னு நினைக்கிறவன் யாரா இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் நினைக்கல, நான் நினைக்கல. அப்படி ஒருத்தர் இருக்க மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த உலகம் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேள்வி செய்ய போகிறேன், எனக்கு பொருள் தேவை அப்படின்னு திருஞான சம்பந்தர் அவங்க அப்பா சிவபாரதியை போய் முறையிட்டார். ஆமா, 16000 பதியம் பாடினார் என்று வரலாறு. இன்னைக்கு இருக்கிறது 400 சில்லற பதியம் தான் இருக்கு. இவர் என்ன பண்ணாரு, சாமிய போய் கேட்கிறேன். அவரு போயிட்டார், சாமிய போனாரு. இடரினும் தளரினும் அப்படின்னு ஒரு திருப்பதியும் பாடினார் திருஞான சம்பந்தர். இத சொல்லும் போது தெய்வ சேக்கிழார் பெருமான் திருஞான சம்பந்தர் அந்த கோயில்ல எங்க நின்னு பாடினாரு, எந்த இடத்துல நின்னு பாடினாரு? சாமி கிட்டே இருந்து பண்ணாரா இல்ல அம்பா சன்னிதியில இருந்து? அம்பா சன்னிதியும் சாமி சன்னிதியும் பார்த்தா அப்படி திருவாவூர்லயே தெரியும், ஒரு இடத்துல நின்னா தெரியும். அங்கிருந்து பண்ணாரா, எங்க இருந்து பண்ணாரு அப்படின்னு கேட்டா, இந்த நந்திக்கு அண்ணாண்ட பரிபீடம் இருக்கு பாருங்க திருவாவூர்ல, அங்கே இருந்து பாடினார்னு எழுதி வைக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். எவ்வளவு விளக்கம் பார்த்தீங்களா? ஆமா, தெய்வ சேக்கிழார் பெருமான் இல்லைன்னா நிச்சயமா இது நமக்கு கிடைச்சிருக்காது, நிச்சயமா கிடையாது. மூவருக்கு சொன்னார், ஒருவருக்கு சொல்லல மாணிக்கவாசகர். அதனால மாணிக்கவாசகர் எந்த பதியம் எப்ப பாடினார்னு நமக்கு தெரியாமலே போய்விட்டது, 200 பதியங்களை தவிர இல்லையா? ஆமா, எனக்கு தெரிந்த வரையிலையும் நான் வாதவூர் புராணத்தையும் படிச்சு பார்த்தேன், திருவிளையாட புராணத்தையும் படிச்சு பார்த்தேன். ஒரு சிலருக்கு தான் தெரியும் தவிர எல்லாத்துக்கும் தெரியவில்லை. ஆனா தேவாரத்துல பாத்தீங்கன்னா எல்லா பதியத்தையும் அற்புத பதியம் பூரா வருகிறது. ஆக பாடினார் ஒரு மூட்டையை தன்னுடைய பூதத்துக்கிட்ட கொடுத்து விட்டான், இதை கொண்டு போய் அந்த பரிபீடத்து மேல வை, திருஞான சம்பந்தர் எடுத்துக்க சொல் அப்படின்னு சொல்றார். நச்சி இன் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்தருளிய இறைவர் இன்னருளால் அச்சிறப்பொருள் பூதம் முன் விரைந்து அகன் பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன்னாயிர கிழி ஒன்று என்று பாடு. திருஞான சம்பந்தருக்கு தானே கொடுத்தாரு, நமக்கு கொடுத்தார அப்படின்னு நாம நினைக்கலாம்ல, நிச்சயமா கொடுப்பார். இந்த வரலாறு அவர் சொல்லிவிட்டார். அந்த பதியத்தை நாம இன்னைக்கு பாடினாலும் நீங்க போய் ஆண்டவன்கிட்ட பாடினாலும் கிடைக்கும். இந்த வரலாறை சேக்கிழார் சொல்லுவதற்கு என்ன அடிப்படை அப்படின்னு கேட்டா, தேவாரத்தில் அப்பர் பெருமான் சொல்றார் இந்த வரலாற்றை, மாயிரு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போரும் பாயிரும் கங்கையாளை படர்சடை வைப்பர் போரும் காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊரர்க்கு அம்பன் 1000 கொடுப்பர் போனும் ஆவடுதுறையனார். இந்த பாட்டையெல்லாம் நுணுக்கி பார்த்தார் தெய்வ சேக்கிழார் பெருமான். ஐயா தில்லைக்கூத்தன் திருவருளினாலே பாடினார் என்பது ஒரு வகை, அத நான் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி பாடல்களை அவர் படித்திருக்க கூடும், நல்ல உள் உணர்ச்சியோட படிச்சிருப்பார். படிச்சிட்டு தான் அவர் எழுதி வைத்திருக்கிறார் என்னுடைய கணிப்பு. இல்லையா, தவறொன்றும் இல்லையே. இல்லையா, ஆமா, படிக்காதவனும் சம்பாதிக்கிறான். இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டுல மூட்டை தூக்குறானு என்ன வருமானம் அவனுக்கு? ஒரு நாளைக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் என்ன ஆச்சு மாசத்துக்கு? ஆமா, கிடைக்கிறத ஏதோ என்ன பண்றான், அது அப்புறம் பாத்துக்கலாம். ஆக கிடைக்குது. ஆனால் கடவுள் கொடுக்கிறது தீய வழிக்கு போய் சேராது. பாக்கி பேர் கொடுக்கறதுன்னா யாரு காசு கொடுக்கறானோ அவன் அறிவு எப்படி இருக்கோ, அவன் எண்ணம் எப்படி இருக்கோ, அந்த மாதிரிதான் அந்த காசு. அழுதுகிட்டே கொடுத்தான்னா, அழுதுகிட்டே கொடுத்தான்னா அந்த காசு அழ போகும். கொடுக்கிறவனை பொறுத்து இருக்கு. இந்த வரலாறை தேக்கிடார் பெருமான், இது நாவுக்கரசர் எழுதி வைக்கிறார். இத நுணுகி பார்த்த தெய்வ தேக்கிடார் பெருமான் அதுக்கு ஒரு கதையை கற்பனை பண்ணியோ அல்லது தெய்வம் சொல்லியோ, ஆனா உமாபதி சிவம் சொல்றபடி கடவுள்தான் உணர்த்தினான். தேக்கிடார் புராணம் எழுதும்போது உமாபதி சிவாச்சாரியா கடைசியா என்ன எழுதுகிறார்? தேக்கிடார் பெரிய புராணத்தை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா, கடை நிறைவேற்றிபடி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா, கடைசியா உட்கார்ந்து பெரிய புராணத்தை படிச்சுக்கிட்டு இருந்தாராம் தெய்வ தேக்கிடார் பெருமான். நடராஜ பெருமான் என்னை இப்படி எழுத செய்திருக்கிறானே என்று எண்ணி படித்துக் கொண்டிருந்தாராம். உங்க கையில தேக்கிழார் புராணம் இருந்தா படித்து பாருங்கள், அப்படி இருக்கா இல்லையா? இந்த வரலாறை
மாயிரு ஞாலமில்ல மலரடி வணங்கும் போலும் தாயிரும் கங்கையாளை படசடை வைப்பர் போலும் தாயிரும் பொழிவு சுமந்த கழுமல ஊரற்கு அம்பல் ஆயிரம் கொடுப்பர் போலும் ஆவடு துறையனாரே.